இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது, கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீகத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாலே அது ஏதோ நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம், அது எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா இதை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது, இது ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம இதுல பேசுறோம் அப்படின்னு. உடனே நம்மளுடைய கவனம் இதுல திசை திரும்புது. இன்னைக்கு நம்ம கலந்துரையாடல ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம் அப்படின்றது என்ன பற்றின விஷயங்கள் தான் அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். நேத்து ஒரு புதிய கோணத்துல இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சோம். மகிழ்ச்சி என்பது நமக்கு கிடைக்கிறது, ஆனால் அது மீண்டும் மறைந்து விடுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்தபடியா நம்ம எல்லாரையும் கவனித்துக் கொள்றோம், ஆனா நம்மள நம்ம கவனிச்சுக்கிறது இல்ல அப்படின்றத பத்தி பேசணும். இன்னைக்கு அதை தொடர்ந்து நாம நம்மளை எப்படி கவனிச்சுக்கிறது அதை பத்தி தான் பேச போறோம். அதை பத்தி பேசுறதுக்கு தான் இன்னைக்கு பிரம்மகுமாரி சகோதரி ஜெயா அவர்கள் வந்திருக்காங்க. ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி
சிஸ்டர். நீங்க நேத்து சொன்னீங்க நம்ம வந்து நம்மளை கவனிச்சுக்கிறது இல்ல, நாம நம்மளை கவனிச்சுக்கணும் அப்படின்னு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன நல்லாதான் கவனிச்சுக்கிறேன். நான் வந்து என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், என்னுடைய பர்சனாலிட்டி, நான் என்னுடைய அழகு தோற்றம், இன்ஃபேக்ட் நான் உட்கார சேர் கூட வந்து நல்லா வசதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட கார் பாத்தீங்கன்னா அதுல ஏசி எல்லா ஃபிட்டிங்ஸும் நான் வச்சுட்டு இருக்கேன். இப்படி என்ன நான் எல்லாத்தையும் வந்து நான் பாத்துக்கிறேன், வசதியா இருக்கிறேன். அப்ப நான் என்ன கவனிச்சுக்கொள்ற மாதிரி தானே?
ரொம்ப அழகா சொன்னீங்க, வசதியா ஃபீல் பண்ணணும். வசதி அப்படின்னா கம்ஃபர்ட், கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. அதுதான் நம்மை நாம் கவனித்துக் கொள்கிற வழி அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நீங்க சொன்ன எல்லாமே உடலுக்காக தான், உடல் கம்ஃபர்டபிளா இருக்கிறதுக்காக தான் நாம இதெல்லாம் செய்யறோம். அப்போ மனதை பற்றி பேசணும் இல்லையா?
மனம் என்பதை பற்றி நான் நினைக்கிறதே இல்ல சிஸ்டர். அது ஏனோ அதை பத்தி நான் கவனிக்கணும்னு நினைக்கவே இல்ல. இப்ப என்னுடைய குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சத நான் ஏதாவது சமைச்சு கொடுக்கறேன் அப்படின்னா அவங்க சந்தோஷப்பட்டா எனக்கு உடனே சந்தோஷம் வருது. நான் வெளியில வேலை சம்பந்தப்பட்டமா போறோம், ஏதாவது நான் வேலை செய்யறேன் அப்படின்னா உடனே என்னுடைய முதலாளி என்னை கூப்பிட்டு பாராட்டிட்டாருன்னா எனக்கு உடனே அதுல பெரிய சந்தோஷம் கிடைக்குது. சோ இந்த சந்தோஷம் எல்லாம் எனக்கு வரும்போது நான் என் மனதை நான் கவனித்துக் கொள்றது தானே அர்த்தம்.
அதை பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பேச போறோம். சோ சந்தோஷம், மகிழ்ச்சி என்னுடைய மனசுக்குள்ள எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத வந்து வெளியிலயோ இல்ல மற்றவர்களோ யாருமே சொல்ல முடியாது. இன்னைக்கு நீங்க சொல்லலாம், நான் சந்தோஷமா தான் இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. அப்சல்யூட்லி ஃபைன், நீங்க சந்தோஷமா தான் இருக்கீங்க. உதாரணத்துக்கு உங்களுடைய இந்த வேலையில இந்த பொறுப்புல எப்பவுமே புன்முறுவலோட இருக்கணும், ஊக்க உற்சாகத்தோட இருக்கணும், எப்பவுமே சந்தோஷத்தோட இருக்கணும், எல்லாரையும் வரவேற்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா?
கண்டிப்பா.
ஆனா இன்னைக்கு உங்களுடைய மனசுக்குள்ள ஏதோ ஒரு அப்செட், ஏதோ ஒரு மகிழ்ச்சியற்ற ஒரு நிலை என்பது இருக்கலாம். இது சாத்தியமா இல்லையா?
பல சந்தர்ப்பங்கள்ல அதிகபட்ச நேரத்துல
நீங்க மனசுக்குள்ள எப்படி ஃபீல் பண்றீங்க, மகிழ்ச்சியா ஃபீல் பண்றீங்களா இல்ல மூட் அவுட்டா ஃபீல் பண்றீங்களா அப்படின்றது மத்தவங்களுக்கு தெரியாது. சோ பல சமயத்துல நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, மற்றவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நம் தகுதிக்கும் மீறி வந்து நிறைய பண்றோம். எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நான் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கல,
எவ்வளவோ நான் வந்து கஷ்டப்பட்டு அவங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக நான் ஏதேதோ செய்வேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் நல்லா சமைப்பேன், அதனால என் குழந்தைங்களுக்காக நான் பிசா செய்யறேன் அப்படின்னா அதை எவ்வளவோ எஃபர்ட் போட்டு கஷ்டப்பட்டு தான் நான் அதை செஞ்சு வச்சிருப்பேன். ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அவங்க அதை சாப்பிடும் போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அந்த சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி எனக்கு நிறைய மகிழ்ச்சி கொடுக்கும் அப்படின்னு. ஆனா அவங்க அதை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அந்த மகிழ்ச்சி என்ற சூழ்நிலை வந்து உருவாகாது அந்த நேரத்துல. அது தவிர என்ன ஆயிடுது, எனக்கு அந்த குழந்தைங்கள் மேல கோபம் தான் ஏற்படுது.
அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க மகிழ்ச்சியோட தயார் பண்ணல. தயார் செய்யும் போது நான் இதை தயார் செய்யறேன், இதை அவங்க சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க, அவங்க மகிழ்ச்சி அடைறத பார்த்து நான் மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்ற மாதிரிதான் நம்ம தயார் செஞ்சுட்டு இருக்கோம். பல நேரங்கள்ல வந்து அடுத்தவங்களை மகிழ்ச்சி பண்றதே வந்து நம்முடைய தகுதிக்கு மீறி செஞ்சாலும் அது எதற்காக அப்படின்னா, அவங்களை மகிழ்ச்சி படுத்தினால் நாமும் மகிழ்ச்சி அடைவோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னு சொல்றதை விட, அதாவது இந்த ஒரு காட்சியை நீங்க வந்து உருவாக்குறீங்க. பிஸா செஞ்சுட்டு இருக்கும் போது இதை குழந்தைங்க சாப்பிடுவாங்க, இதை சாப்பிட்ட உடனே அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க, மகிழ்ச்சி அடைஞ்ச உடனே நான் மகிழ்ச்சி ஆவேன் அப்படின்னு ஒரு காட்சியை நீங்க வந்து ப்ரோக்ராம் செய்றீங்க. அந்த ப்ரோக்ராம்க்கு ஏத்த மாதிரி அது ஒரு ஸ்டிமுலன்ட், அது ஒரு ஊக்கம், உங்களை ஊக்குவிக்கிற மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு எண்ணம் அது. அதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்முடைய மனதினுடைய சக்தி, ஒரு மணி நேரம் கழிச்சு என்ன நடக்க போகுதோ அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டு இருக்கோம். சோ அது ஒரு ஸ்டிமுலன்ட் தான், அது சந்தோஷம் கிடையாது.
ஆனா இந்த கோடிங் நான் எப்ப செஞ்சேன்னு எனக்கே தெரியலையே.
பிசா செய்யும் போதுதான், இப்ப உங்க கையால நீங்க பிசா செஞ்சுட்டு இருக்கீங்க, ஆனா உங்க மனசு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கோடிங், இந்த ப்ரோக்ராம வந்து செஞ்சுட்டு இருக்கு. சோ ப்ரோக்ராம் அப்படின்றது நான் தயார் செய்யறத அவங்க சாப்பிடுறாங்க, சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைறாங்க, அவங்க மகிழ்ச்சி அடைஞ்ச உடனே நான் மகிழ்ச்சி அடைறேன். சோ ப்ரோக்ராம் வந்து அது என்னுடைய மகிழ்ச்சி என்பது ரிசல்ட் இல்லையா. இப்போ இன் ரியாலிட்டி அந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஃபீட் பண்ண மாதிரியே இல்லாம அவங்க சாப்பிடுறாங்க ஆனா அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க மகிழ்ச்சி அடையல, அப்ப ரிசல்ட் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
கண்டிப்பா எனக்கு கோபம் வரும், மகிழ்ச்சி இல்லாம போயிடும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, ஒருவேளை அவங்க மகிழ்ச்சி அடையல, அவங்க சந்தோஷமா இல்ல அப்படின்னாலும் நான் அது பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டுருணுமா?
அப்படி கிடையாது. ஆனா பிசா தயாரிக்கும் பொழுது என்ன நினைக்கணும் அப்படின்னா, நான் மகிழ்ச்சியோட இருக்கேன், மகிழ்ச்சியுடனே நான் வந்து அந்த பிசாவை தயார் செய்யறேன், மகிழ்ச்சியுடனே மற்றவங்களுக்கு நான் பரிமாறுறேன், குழந்தைகளுக்கு பரிமாறுறேன், அவங்க அதை சாப்பிடுறாங்க, அது அவங்க பிடிக்கல அப்படின்னா இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டேஸ்ட். ஆனா நாம என்ன செஞ்சிட்டோம்னா, ஒரு டேஸ்ட் அதையும் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற விஷயத்தையும் மனதினுடைய மகிழ்ச்சியையும் மிக்ஸ் பண்ணிருக்கு.
இல்ல, அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த பிசா செஞ்சேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அது என்னுடைய நம்பிக்கை, நான் அதை நல்லா தான் செஞ்சிருப்பேன்.
அப்ப உங்களோட ஈகோவை கூட அது டச் பண்ணிடுச்சு அப்படின்றது நீங்க ஃபீல் பண்றீங்க இல்லையா. சோ மனதினுடைய மகிழ்ச்சி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குறதுலதான் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைச்சது. உதாரணத்துக்கு வந்து நீங்க அந்த பிசாவை தயாரிக்கிறீங்க, அதை பரிமாறீங்க, அதை குழந்தைங்க சாப்பிடுறாங்க, அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க, அதை பார்த்து நீங்களும் மகிழ்ச்சி அடையறீங்க. அப்போ ஒரு போன் கால் வருது, ஒரு துக்கமான செய்தியோ இல்ல விரும்பத்தகாத ஒரு செய்தியோ வருது, அப்போ என்ன ஆகும், உங்களுடைய மகிழ்ச்சி
மறைந்துவிடும்,
மறைஞ்சிடும் இல்லையா. இல்ல வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, திடீர்னு உங்க பாஸ் போன் பண்ணி நேற்று நீங்க செஞ்ச இவ்வளவு வேலையில இவ்வளவு தப்பு தப்பா இருக்கு அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறாங்க, அப்ப என்னாச்சு, உங்களுடைய மனதினுடைய மகிழ்ச்சி காணாம போயிடுச்சு. சோ அதுக்கு டைம் கூட எடுக்கிறது இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க, வேற ஒரு சூழ்நிலை வருது, உடனே உங்களோட சந்தோஷம் என்பது மறைந்து விடுகிறது இல்லையா.
ஆனா சிஸ்டர், இது சூழ்நிலையை பொறுத்து தானே, இந்த சூழ்நிலை மாறுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சந்தோஷமா இருந்தேன், அந்த துக்கமான விஷயமோ இல்ல அந்த பிரச்சனையோ வரும்போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தானே என்னுடைய சந்தோஷம் துக்கம் என்றது மாறுது.
அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுடைய மனநிலை அப்படின்றது சூழ்நிலையை சார்ந்து இருக்குன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு வந்து நீங்க அந்த குழந்தைகளுக்காக எதுக்காக பிசா செஞ்சீங்க அப்படின்னா, அவங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக செய்யறீங்க. ஆனா அவங்க சந்தோஷமா இல்ல, நீங்க கோவப்படுறீங்க, சத்தம் போடுறீங்க, அந்த வீட்டினுடைய சூழ்நிலையை மாறிடலாம். சோ பிசா என்னமோ ஒரு ஓரமா போயிடுச்சு, ஆனா எதுக்காக செஞ்சீங்களோ அந்த சூழ்நிலை உருவாகாம வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட் அப்படிதான், கடக்கடையா ஏறி அவங்களுடைய ஹஸ்பண்டுடைய பர்த்டேக்காக ஒரு ஷர்ட் வாங்கினாங்க, ரொம்ப தேடி கண்டுபிடிச்சு ரொம்ப எஃபர்ட் எடுத்து முயற்சி எடுத்து வாங்கிட்டு வந்தாங்க, அவர்கிட்ட கொடுத்தாங்க. எதுக்காக, பர்த்டேவை மகிழ்ச்சியா கொண்டாடுறதுக்காக. ஆனா அவருக்கு அந்த கலர் பிடிக்கல, அவர் என்ன சொன்னாரு, இதை போட்டுட்டு நான் நைட் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு.
சோ ஹர்ட்டிங், இது சரியில்லை.
அப்ப அந்த அந்த லேடியினுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும், மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க. சோ எதற்காக செய்யறோம் அது வந்து நிறைவேறல. அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, ஆனா அந்த ஷர்ட் அப்படின்றது ஒண்ணுமே இல்லாம போயிடுது, அவங்களுடைய மன மகிழ்ச்சி என்பது காணாம போயிடுது இல்லையா. சோ நம்முடைய மனதினுடைய நிலை, மனதினுடைய மகிழ்ச்சி என்பது இந்த பிஸா இல்ல இந்த ஷர்ட் இல்ல ஒரு பொருள், ஒரு சூழ்நிலை, ஒரு மனிதன் இவங்களை சார்ந்தே இருக்கும் பொழுது நம்முடைய மனநிலையம் என்ன ஆகும்னா, சூழ்நிலை மாறும்போது நம்முடைய மனநிலையும் மாறிவிடும். சோ நம்முடைய மகிழ்ச்சி என்பது எப்படி இருக்குன்னா, நம்ம சுத்தி இருக்கிறவங்க மகிழ்ச்சியா இருந்தா நாம மகிழ்ச்சியா இருக்கும், நம்ம சுத்தி இருக்கிறவங்க மகிழ்ச்சி இல்லை அப்படின்னா நம்முடைய மன மகிழ்ச்சியும் காணாம போயிடுது.
சோ அதனால நீங்க என்ன சொல்ல வரீங்க, சுத்தி யாராவது துக்கமா இருந்தா கூட நான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்ல வரீங்களா?
அதை பத்தி நாம இன்னும் ஆராய்ச்சி செய்வோம். உதாரணத்திற்கு இப்போ என்ன, சுத்தி இருக்கிறவங்க வந்து உடம்பு சரியில்லாம இருக்காங்க, ஆனா நான் மட்டும் ஆரோக்கியமா இருக்கேன், இது சரியா?
அப்கோர்ஸ் ஏன் இருக்கக்கூடாது?
ஏன் இது மட்டும் அப்கோர்ஸ். சோ உடல் ஆரோக்கியம் அப்படின்றத வந்து நாம ஏத்துக்கிறோம், அதே நேரத்துல மனதினுடைய ஆரோக்கியம் அப்படின்றத நாம ஏத்துக்கிறது இல்ல.
நம்ம சுத்தி இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியம் சரியில்லைனாலும் சரி, மன ஆரோக்கியம் சரியில்லைனாலும் சரி, நம்மளும் வந்து அவங்கள மாதிரியே வந்து சோர்வா ஆரோக்கியம் இல்லாம தான் ஆயிடுறோம் இல்லையா?
உண்மையில சொல்ல போனா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நம்மள சுத்தி இருக்கிறவங்க உடல்நிலை சரியில்லாம இருக்கும்போது அவங்க நம்மளுடைய நெருங்கிய உறவினர்களோ நெருக்கமானவர்களா இருந்தப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும், அவங்கள பாத்துக்கணும் அப்படிங்கறதுக்காகவாது இல்லையா. அதே மாதிரிதான் நம்மள சுத்தி இருக்கிறவங்க மகிழ்ச்சியற்ற நிலையில இருக்கும்பொழுது, அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணும்பொழுது, ஆரோக்கியமற்ற நிலையில இருக்கும்போது நாம் மகிழ்ச்சியோட இருக்கணும். மகிழ்ச்சியோட இருந்தாதான் மற்றவர்களை நாம மகிழ்ச்சியா வச்சுக்க முடியும். இதனுடைய மூல மந்திரமே என்னன்னா, நான் மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது என்னை சுற்றி இருப்பவர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள்.
ஆனா நம்ம சில சமயம் சில பேர்கிட்ட சொல்லுவோம், நீ நான் சந்தோஷமா இருந்தாலே பாக்க மாட்டியா, நான் சந்தோஷமா இருந்தா போதும், அடுத்த நிமிஷமே ஏதாவது பண்ணி என் சந்தோஷத்தை நீ வந்து மறைச்சிடுவ, இதே வேலை உனக்கு அப்படின்னு நம்ம சொல்றது இருக்கு இல்லையா.
ரொம்ப ஆழமா ஊறி போன ஒரு விஷயம், இன்னைக்கு நான் வந்து வரேன், ரொம்ப சந்தோஷமான ஒரு மூட்ல வரேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன், நீங்க ஏதோ பிரச்சனையில இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு மூட் அவுட்டான ஒரு நிலை, என்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேன்றீங்க இல்ல ஏதோ சொல்லிடுறீங்க, உடனே நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னுடைய சந்தோஷத்தை இழக்கிறதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். அது எந்த வகையில வந்து சரி, ஏன்னா நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்றது என்னுடைய மனநிலை, நீங்க அப்செட்டா இருக்கீங்கன்றது உங்களுடைய மனநிலை. சோ என்னுடைய மனநிலையினுடைய கட்டுப்பாடு கண்ட்ரோல் என்கிட்ட இருக்கணும், அதை நான் சரியா வச்சுக்க முடியல, என்னுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட வந்து நான் சரியா வைக்கல, அதை நான் இழந்துட்டேன், ஆனா அதை நீங்க கெடுத்துட்டதா நான் உங்களை பழி சொல்றேன், அது சரியில்லை. என்னுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் மனநிலையை வந்து என்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது என்னுடைய பொறுப்பு, அதற்கான பழிய உங்க மேல சுமத்துறதுல சரியில்லை இல்லையா. இது மட்டும் இல்ல, இதோட நிக்காது, இதுக்கு மேல பல விதமான குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள் ஆகலாம், பிரச்சனைகள் கூட ஆகலாம். இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில இந்த ஈக்குவேஷன், இந்த ஃபார்முலா சரியில்லை. ஏன்னா வெளியில நடக்கிற அந்த சூழ்நிலையாலோ இல்ல வேலையாலோ இல்ல மனிதர்களாலோ இல்ல பொருட்களாலோ என்னுடைய உள்ளே இருக்கிற மனதினுடைய சக்தியான மகிழ்ச்சி என்பது உருவாகும் அப்படின்ற ஈக்குவேஷன் எங்க சரியில்லை. நம்ம நாள் முழுவதும் நாம் பயன்படுத்துற வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்னா, இவங்க என்கிட்ட பேசினா நான் மகிழ்ச்சி அடைவேன், இவங்க கிட்ட இருந்து போன் வந்தா நான் சந்தோஷப்படுவேன், என் குழந்தைங்க 90% மார்க் வாங்கினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், அவங்களுக்கு வேலை கிடைச்சிடுச்சுன்னா சந்தோஷப்படுவேன், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சந்தோஷப்படுவேன். சோ இப்படிதான் நம்ம பேசிட்டே இருக்கோம். சோ வெளியில நடக்கிற ஒரு சில விஷயங்கள் என்னுடைய மனதுல அந்த எனர்ஜி, மகிழ்ச்சி என்ற எனர்ஜியை உருவாக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.
கண்டிப்பா சிஸ்டர், இது ரொம்ப சகஜமான விஷயம் தானே. நமக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் நடந்தா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மகிழ்ச்சி என்றது கிடைச்சிருது இல்லையா. சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதால மகிழ்ச்சி என்பதை நான் அனுபவிக்கிறேன் இல்லையா.
சரி, நீங்க சொல்லுங்க, மகிழ்ச்சி என்பது எந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க?
இப்போ நான் என் குழந்தைங்களுக்காக கஷ்டப்பட்டு நான் பீஸா செய்யறேன், அது அவங்க சாப்பிட்டுட்டு ஹாய்யோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடும்.
அப்படி கிடையாது, அவங்க சாப்பிட்டாங்க, அதை சாப்பிட்டு அவங்க மகிழ்ச்சி அடைந்தாங்க அப்படின்ற எண்ணத்தை நீங்க உருவாக்குறீங்க, அந்த எண்ணம் அதுதான் உங்களை மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய மனநிலை என்பது என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள்ல, மனிதர்கள்ல, அவங்களுடைய மூட்ல, அவங்களுடைய டெம்பரமெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. இந்த காலகட்டத்தில் சூழ்நிலைகள் வந்து வெகு வேகமாக மாறிக்கிட்டே இருக்கு. மனிதர்களுடைய மனதும் அவங்களுடைய மூடும் மிக வேகமாக மாறிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வேகமாக மாறிக்கிட்டு இருக்கும்பொழுது அதை சார்ந்திருக்கிற என்னுடைய வாழ்க்கை என்பது எப்படி இருக்கும், அதுக்கேத்த மாதிரி மகிழ்ச்சியினுடைய அளவு மேலும் கீழுமாக மாறிக்கிட்டே இருக்கும். இது எனக்கு எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாம மறுபடியும் உடல் ஆரோக்கியத்தை வச்சு புரிஞ்சுக்குவோம். என்னுடைய உடலினுடைய ஆரோக்கியம், சுற்றி இருக்கிற சுதோஷ்ண நிலை, சுத்தி இருக்கிற பாக்டீரியாக்கள், வைரஸ், அதை பொறுத்துதான் இருக்கு. அதுல மாற்றங்கள் ஏற்படும் பொழுது எனக்குள்ள பாதிப்பு ஏற்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்?
என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் பவர், அதாவது எதிர்கொள்ளும் சக்தி வந்து குறைஞ்சிட்டு.
எக்ஸாக்ட்லி. இப்போ என்னுடைய மனநிலை என்பது என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள்ல, அவங்க கிட்ட இருக்கிற மாறுதல்கள்ல, அந்த மனிதர்கள் கிட்ட இருக்கிற மாறுபாடுகள்ல மாறிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய மனதினுடைய சக்தி என்பது ரொம்ப குறைவாயிட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்ப சீதோஷ்ண நிலை எடுத்துட்டோம் அப்படின்னா, வெயில் காலம் வருது, மழை காலம் வருது, குளிரா இருக்கு, பனி பெய்யுது அப்படின்னு எடுத்துக்கோங்க. சோ இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி நாம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்முடைய உடலினுடைய சக்தியை, அந்த எதிர்கொள்ளும் சக்தியை வந்து நாம அதிகப்படுத்திக்கிட்டே போவோம். சோ அந்த நேரங்கள்ல சீதோஷ்ண நிலையில மாற்றங்கள் வரும். ஆனாலும் எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியினால அந்த சீதோஷ்ண நிலையினுடைய மாற்றங்களை வந்து எனக்குள்ள எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது.
ஆமா, ஆனா சீதோஷ்ண நில மாற்றங்களுக்கும் ஒரு மனிதனின் மனநிலை மாற்றத்துக்கும் எப்படி நீங்க வந்து கம்பேர் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது வேற இது வேற இல்லையா. இப்ப வந்து சீதோஷ்ண நிலை மாற்றம், அதாவது இன்னைக்கு மழை வருது அப்படின்னா நான் கொடை எடுத்துட்டு போவேன். சோ ஒரு விஷயம் நடக்க போதுன்னா முன்னாடியே எனக்கு வந்து ஒரு ப்ரிகாஷனோட நான் போறேன். ஆனா மனநிலை எப்படி மாறும், அதை எப்படி நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுன்றது எனக்கு தெரியாது.
தட் மீன்ஸ் நான் என்னை தயார்படுத்திக் கொள்வது, ப்ரிப்பேர்டா இருக்கிறது. ப்ரிப்பேர்டா இருக்கிறது அப்படின்னா அது வருவதற்கு முன்னால் நான் என்னை தயார் செய்து வைத்திருக்கிறேன். சோ என்னுடைய மனதினுடைய நிலை கூட அந்த சூழ்நிலைகள் வருதோ இல்லையோ வருவதற்கு முன்னால் நான் என்னை தயார் செய்து வைத்திருக்க வேண்டும்.
அந்த நிலைக்கு நம்மளால வர முடியுமா?
நிச்சயமா ஏன் முடியாது. நம்முடைய மனதில் சக்தி குறைவாக இருந்தால் வெளியில நடக்கிற அத்தனை விஷயங்களும் நம்மை பாக்டீரியா, வைரஸ் அந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ நாம வந்து சீதோஷ்ண நிலை மாறுகிறது அப்படின்றதுக்காக நாம வந்து நம்முடைய உடலினுடைய ஆரோக்கியத்தை சக்தியை வந்து மேம்படுத்தல. அதை வந்து அந்த சமயத்துல செய்ய முடியாது. எப்பொழுதுமே வந்து நம்ம டயட்ல கான்சியஸா இருக்கணும், டெய்லி உடற்பயிற்சி செய்யறோம். நம்முடைய உடலினுடைய ஆரோக்கியத்துல நாம எப்பவுமே கவனத்தை வச்சிருக்கோம். சோ அந்த மாற்றங்கள் ஏற்படுது, அது போயிடுது, நம்ம எதுவும் செய்யறதில்ல. நாம எப்பொழுதும் போல ஏதாவது ஒரு வேலையில இருந்துடுறோம், அதை கவனிக்க கூட இருந்தது இல்லையா. அதே மாதிரி நம்முடைய மனதினுடைய ஆரோக்கியத்தின் மேல் நாம் கவனம் வைக்க வேண்டும். ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தா ஏன் எதற்கு அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். உடற்பயிற்சி மாதிரி எவ்ரி டே பேசிஸ்ல நாம அதை செய்யணும். நான் வீக்கா இருக்கிறதுனால, என்னுடைய மனதினுடைய நிலை வந்து பலகீனமாக இருக்கிறதுனால, இப்ப நீங்க ஏதாவது பேசிட்டீங்க அப்படின்னா நான் அப்செட் ஆயிடுறேன். சோ நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, உங்களோட மகிழ்ச்சியில உங்களை நான் சந்தோஷப்படுத்துறதுல என்னோட கவனத்தை செலுத்த வேண்டியதா இருக்கு. சோ இந்த மாதிரி என்ன சுத்தி இருக்கிறவங்க இப்படி நடந்துக்கணும், அப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்து அவங்க மேல என்னுடைய கவனத்தை நான் செலுத்துறேன், என் மேல அந்த கவனத்தை நான் செலுத்துறதில்ல. நான் என்னுடைய மனதை சக்தி வாய்ந்ததா ஆக்கும் பொழுது என்னை சுற்றி எத்தனை பாக்டீரியாக்கள் இருந்தாலும், இதெல்லாம் பாக்டீரியா மாதிரி தானே, என்னோட பாஸினுடைய சேஞ்ச், அவர் திட்டுறது, இல்ல என்னுடைய ஃப்ரெண்டினுடைய அப்செட், இல்ல என்னுடைய குழந்தைகளினுடைய மனமாற்றம், அது எல்லாமே வந்து ஒரு பாக்டீரியா வைரஸ் மாதிரி தான். இப்போ என்னைக்குமே நல்லா பேசுற குழந்தை தான், இன்னைக்கு வந்து நான் ஏதோ ஒண்ணு பேசுறேன், அதுக்கு எதிர்ப்பா ஏதோ சொல்லிடுது, உடனே எனக்கு என்ன ஆகுதுன்னா கோபம் வருது. ஏன், அதை தாங்கிக் கொள்கிற சக்தி என்பது எனக்குள் இல்லை. என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல, எப்பவுமே நல்லா பேசுற அந்த குழந்தை இன்னைக்கு மாத்திரம் ஏன் கொஞ்சம் மூட் அவுட்டா, எரிஞ்சு விழறா அப்படின்னு நான் யோசிக்கிறது கூட இல்லை, உடனே நான் ரியாக்ட் பண்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்குள்ளே அதை எதிர்நோக்குகிற சக்தி என்பது இல்லாம இருக்கு. அப்படின்னு தானே அர்த்தம்.
என்னால அந்த மனநிலைக்கு வர முடியுமா? ஏன்னா ஒருத்தங்க என்ன ஹர்ட் பண்றாங்க, என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இல்ல என்ன ஒரு மாதிரி என்ன அவமானப்படுத்திட்டாங்க, ஒரு மாதிரி கீழ்த்தரமா பேசிட்டாங்க அப்படின்னா என்னால வந்து சரி சரி நீ என்ன சொன்னாலும் நான் வந்து அதை பத்தி கவலைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு என்னால இருக்க முடியுமா?
நாம வந்து நம்ம மேல கவனத்தை வைக்கிறோம். சோ நமக்கு எது பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்றதை வந்து நாம ஆராயிரும். சோ நாம முழுசா வந்து கவனத்தை நம்ம மேல வச்சு அதற்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதை நாம செஞ்சிட்டு இருக்கோம்.
பட் வி நெவர் நோ இல்லையா மத்தவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி மாறுவாங்க அப்படின்னு.
இப்ப வந்து என்ன சுத்தி இருக்கிறவங்க வந்து அன்பிரடிக்டபிளா எதிர்பாரா விதமா வந்து நடந்துக்குவாங்க. ஏன்னா இந்த உலகத்துல வந்து அவங்களுடைய மனநிலை கூட சூழ்நிலைகளை பொறுத்து இருக்கு. சோ அதிவேகமா மாறுகின்ற இந்த சூழ்நிலைகள்ல அவங்களுடைய மனம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்செட்டா இருக்கலாம். சோ அந்த நேரத்துல நம்ம பேசுறோம், அவங்க நிச்சயமா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய மனநிலையை தான் நம்ம மேல எதிரொலிப்பாங்க. ஆனா நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அவங்க நம்ம கிட்டதான் அப்படி பேசுறாங்க, அவங்க நம்ம கிட்டதான் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு நாம நினைச்சு நம்முடைய மனநிலையும் என்ன ஆயிடுதுன்னா மாறிப்படுது. இப்போ டீனேஜ் குழந்தை வச்சுக்கோங்க, ஸ்கூல்ல வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தகராறோ ஏதோ ஒன்னு இருக்கும். சோ அப்செட்டா வீட்டுக்கு வந்திருக்கும், அந்த நேரம் பார்த்து நான் ஏதோ ஒன்னு சொல்றேன், அது வந்து காதலையே போட்டுக்காம ஒரு மரியாதை இல்லாம ஏதோ பேசிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நாம என்ன பண்ணுவோம், உடனே அதை ரியாக்ட் பண்ணுவோம், கோபப்பட ஆரம்பிப்போம். கோபப்படுறது மட்டும் இல்லாம நாம என்ன சொல்லுவோம், உனக்கு மரியாதை தெரியல, நீ ரொம்ப கெட்டு போயிட்ட, வர வர உன்னுடைய பிஹேவியரே சரியில்லை, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ பத்தி பேசலாம், எதை வேணா பேசுவோம், அவங்கள புண்படுத்தும். சோ அந்த குழந்தை வந்து தன் ஏதோ தவறா செஞ்சிட்டோம், தவறா சொல்லிட்டோன்றத உணர்ந்திருக்கும், ஆனா கூட நாம நிறுத்தாம அவங்கள திட்டே இருப்போம். சோ என்ன ஆயிடுதுன்னா அந்த வீட்டினுடைய சூழ்நிலை, அந்த வாயு மண்டலமே ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டுடுது.
இது ரொம்ப உண்மைதான். ஏன்னா சில சமயங்கள்ல நம்ம ரியாக்ஷனே வந்து அன்பிரடிக்டபிளா தானே இருக்கு.
ஆமா நிச்சயமா, நம்ம வெளியில விட்டுடுங்க, வீட்டுல இருக்கிறவங்க கூட நம்ம என்ன சொல்றோம், சும்மா அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்காரு, திடீர்னு கோவப்படுறாரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ அன்பிரடிக்டபிளா வந்து எல்லோருடைய ரெஸ்பான்ஸுமே இருக்கு. சோ அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் அப்படி இருக்கும் பொழுது அதற்கேற்ற மாதிரி நமக்குள்ள சக்தி இல்லைன்னா நம்முடைய ரெஸ்பான்ஸும் அதுக்கேத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும்.
கரெக்ட். ஆனா அந்த குழந்தை வந்து அப்படி எதிர்த்து பேசும்போது இல்ல கோவப்படும் போது அதுகிட்ட நம்ம சொல்ல வேண்டாமா, இல்ல நீ பண்றது தப்பு, நீ இப்படி பேசக்கூடாது, நீ இந்த வயசுல கோவப்படக்கூடாதுன்னு நம்ம அந்த குழந்தைக்கு வந்து புத்திமதி சொல்லக்கூடாதா?
சொல்லலாம். ஜஸ்ட் நீங்க வந்து கொஞ்சம் உங்களுடைய நிலையை நினைச்சு பாருங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க உங்க கணவர் கிட்டயோ இல்ல உங்க குழந்தைங்க கிட்டயோ இல்ல உங்க ஃப்ரெண்டு கிட்டயோ ஹாஷா பேசிடுறீங்க, பேசின மறு நிமிஷமே வந்து ஓஹோ நாம இப்படி பேசியிருக்க கூடாது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து நாம கொண்டு விட்டுட்டோமே, இதனால வீட்டுல எல்லாருடைய நிம்மதியும் போயிடுச்சு அப்படின்ற ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஆல்ரெடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே சமயத்துல எல்லாருமே உங்களை வந்து உங்களாலதான் இந்த நிலைமை, நீங்க இப்படி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு மேல 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 உங்களை பத்தி சொல்லும்போது how far we can handle that situation. இவையெல்லாம் எதனால, just because மத்தவங்க நம்ம கிட்ட சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல அதனால இல்லையா. சோ அவங்க வந்த சரியா வீசல. Now ball is in my court. Now I have the power. சோ எனக்கு சக்தி இருந்தது அப்படின்னா என்னுடைய கோர்ட்ல இருக்கிற இந்த பந்தை நான் கையாளும் விதம் சரியாக இருந்தது அப்படின்னா இந்த வீட்டினுடைய இந்த வாயுமண்டலம் இந்த சூழ்நிலையை அப்படியே மாத்திட முடியும் இல்லையா.
ஆனா இதுக்கு நாம என்ன செய்ய முடியும்,
நம்முடைய ஃபோக்கஸ நாம சேஞ்ச் பண்ணணும். சோ நம்முடைய ஃபோக்கஸ சேஞ்ச் பண்றது அப்படின்னா இப்போ பிரச்சனைகளை பார்க்கிறோம், இதை முடிக்கணும், அதை முடிக்கணும், அது சரி செய்யணும், இதை சரி செய்யணும் அப்படின்னு நம்முடைய கவனம் முழுக்க சூழ்நிலைகளிலும் பிரச்சனைகளிலும் இருக்கு. அதை விட்டுட்டு நம்முடைய மனதின் மேல நம்முடைய கவனத்தை வச்சோம் அப்படின்னா எல்லாமே சரியாயிடும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பிரச்சனைகளை கையாளும் பொழுது நம்முடைய மனநிலை சரியில்லாத காரணத்தினால் பல இஷ்யூஸ் உருவாகுது. எந்த தரமான ஷோ போயிட்டு இருக்கு, எப்படி இருக்குன்னா எனக்கு உடம்பு சரியில்லை ஆனாலும் நான் வந்து அந்த வலியோடையே எல்லாத்தையும் செய்யறேன், எப்படி இருக்கும் அதனுடைய ரிசல்ட், இன்னும் அதிகமான வலியை தான் ஏற்படுத்தும் இல்லையா. சோ இந்த வாழ்க்கை அப்படின்ற நாடகத்துல ஒவ்வொரு சீனும் நான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஒவ்வொரு சீனையும் நான் எனாக்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. அதனுடைய குவாலிட்டி தரமற்று இருக்கு. சோ நாம ஏதோ இந்த வாழ்க்கை ஒரு டிராக் பண்ணிட்டு வாழ்ற மாதிரி இருக்கு. இப்ப நாம் உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா என்ன சொல்றோம், முதல்ல என் உடம்பு சரியாகட்டும் அப்புறம் மத்த வேலையெல்லாம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நிறுத்தி வச்சிடறோம் இல்லையா. அதே மாதிரி எல்லாத்தையுமே நிறுத்திட்டு உங்க மேல கவனம் வச்சு என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஏன் நம்ம வீட்டுல இவ்வளவு சண்டை சச்சரவுகள், ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளவு வெறுப்ப காமிச்சுக்கிறோம், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இதுதான் நாம் வாழ்கின்ற முறையா, இல்ல இதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு அதை யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறமா மத்ததை நாம தொடரலாம்.
வண்டர்ஃபுல். இதை கண்டிப்பா நம்ம எல்லாருமே அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த காலகட்டத்துல இந்த தருணத்துல நம்ம எங்க இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை எந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்கு, நம்ம எந்த கட்டத்துல இருக்கோம் அப்படின்றத நம்ம கண்டிப்பா நின்னு யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சிஸ்டர், நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க, நம்மளுடைய சந்தோஷம்ன்றது மத்தவங்களை சார்ந்து இருக்கு, அப்படி இருக்க கூடாது, நம்மளே நம்மள ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கணும், அப்புறம் தான் நம்ம அடுத்தவங்களை கவனிச்சுக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு நீங்க சொன்னது கூட ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வாழ்க்கையில முதல் பாஸ், அதாவது நம்ம எந்த கட்டத்துல இருக்கிறோம், நம் வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிச்சிட்டு இருக்குதுன்றதை நம்ம நின்னு யோசிக்க வேண்டிய விஷயம். எங்களுக்கு எல்லா விஷயங்களையும் ரொம்ப பொறுமையா அழகா விளக்கி சொன்னீங்க. ஓம் சாந்தி சிஸ்டர், ரொம்ப நன்றி.
ஓம் சாந்தி.
இந்த மேடை உங்களுடைய மேடை, உங்க வாழ்க்கையில நடந்த எந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, எங்களோட சேர்ந்து நீங்களும் ஏதாவது கருத்துக்களை பரிமாறிக்கணும் அப்படின்னாலும் சரி, எங்களுக்கு நீங்க இமெயில் மூலமாவோ இல்லது லெட்டர் மூலமாவோ எங்களுக்கு நீங்க எழுதி அனுப்பலாம். உங்க கடிதங்களை நாங்க ரொம்பவே வரவேற்கிறோம்.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி